இந்த காலை நேரத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். எல்லாரும் திறந்து கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 29 முதல் 32 வரையிலும். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். இந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்றால், பேதுருவும் யோவானும் ஒரு பிறவி சப்பாணியை சுகமாக்கி விடுகிறார்கள். சுகமாக்கின பின்பு அந்த அற்புதத்தை பார்த்து ஏறக்குறைய 5000 பேர் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்ற காரியத்தை பார்த்தவுடனே பிரதான ஆசாரியனும் அவரோடு கூட இருந்த யூதர்கள் இவங்கள் எல்லாரும் மிகவும் எரிச்சல் அடைஞ்சாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகிறது, இந்த அப்போஸ்தலர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்கிறார்கள், இவர்கள் மூலமாய் அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறுகிறது, இதை தடுக்க முடியவில்லை என்று சொல்லி அவங்க தடுமாறினாங்க. இதற்கு பிறகு இதெல்லாம் 3வது அதிகாரத்தில் இந்த அற்புதம் நடக்கிறது. 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார் என்ற சாட்சி வருகிறது. இதன் பிறகு பார்க்கிறாங்க, இதை எப்படி கட்டுப்படுத்துவது ஒன்றும் புரியல. உடனே பேதுருவை பிடித்து பேதுருவை யோவானும் கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டாங்க. பிடித்து கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைத்து விட்டு நாளைக்கு விசாரணை நடத்தலாம் என்று சொல்லி வச்சுட்டாங்க. இதெல்லாம் 5வது அதிகாரத்தில் வரும். 4வது அதிகாரத்தில் 5வது அதிகாரத்தில் வருது. சிறையில் கொண்டு போய் அடைத்து விட்டார்கள். அடைத்து விட்டு நாளைக்கு இவங்களை வெளியே கொண்டு வந்து விசாரணை நடத்தலாம், தண்டிக்கலாம் என்று சொல்லி அவங்க தீர்மானமா இருக்கிறாங்க. நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராத்திரி நேரத்தில் ஒரு தேவ தூதன் வரார். வந்து பூட்டப்பட்ட கதவுகளை தான் திறகிறார். திறந்து நீங்கள் வெளியே போங்க, போய் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்கள் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையில் விடிகாலையில் எழுந்த போர் இந்த அரசாங்கம் எல்லாருமே பார்க்குறாங்க. சரி, இவங்களை கொண்டு வந்து விசாரணைக்குள் கொண்டு வரலாம் என்று சொல்லி அதிகாரிகள் சிறைச்சாலைக்கு அனுப்புகிறாங்க அவங்கள ரெண்டு பேரும் வெளியே கொண்டு வர்றதுக்கு. போய் பார்த்தால் சிறைச்சாலை பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கிறது. எப்படி பூட்டி வச்சாங்களோ பூட்டினது போலவே இருக்குது. காவலர்கள் வாசலில் காவல் காக்குறாங்க. அவங்க கரெக்டாக விஜிலண்ட்டாக அவங்க காவல் காத்துட்டுருக்கிறாங்க. எந்த பிரச்சனையில் கரெக்டாக காவல்காரங்க நிற்கிறாங்க. பூட்டப்பட்டிருக்கிறது எல்லாம் இருக்குது. சரி, உள்ளதான் இருப்பாங்க. திறந்த முகத்தை உள்ளே பார்த்தா ஆளை காணும். பூட்டு உடைக்கப்படலை, கதவு திறந்ததுக்கு அடையாளம் இல்லை, எதுவுமே இல்லை. அழகாக திறந்துட்டு திருப்பியும் அந்த அழகை பூட்டிட்டாங்க தெய்வத்தோடு. திறந்து அவங்களை அனுப்பிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி அழகாக மறுபடி பழையபடி பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. இது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை பூட்டு உடைக்கப்பட்டிருந்தா கூட இவங்க உடைச்சிட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். பூட்டு ஸ்ட்ராங்காக பூட்டி இருக்குது. காவலர்கள் வாசலில் காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. ஆளை மட்டும் காணும். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இது என்னமாய் நடக்குமோ அப்படின்னு தடுமாறுறாங்க. இப்படி காணாம போயிட்டாங்களே, இப்படி இவ்வளவு பத்திரமாய் பூட்டி இப்படி காவல் வச்சிருக்கிற இவங்கள் எப்படி போனாங்கன்னு யாருக்குமே புரியல. இது எப்படி போய் முடியுமோன்னு பயந்து நடுங்கிறாங்க, தடுமாறுறாங்க. இவங்க என்ன பண்றது? அப்போ தேடுறாங்க, ஆளை விட்டு தேடுறாங்க. நீங்க இதெல்லாம் இப்ப நான் பைபிள படிக்க டைம் இல்லை, இதெல்லாம் நீங்க அப்புறமா நீங்க வீட்டுல பாத்துங்க. இந்த சம்பவத்தெல்லாம் தேடுறாங்க, எங்க போனாங்க, எங்க போயிருப்பாங்கன்னு தேடுறாங்க. கடைசியில் செய்தி வருது, அந்த ரெண்டு பேரும் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு செய்தி வருது. அதை தான் தேவதூதன், நீங்கள் போய் இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாருக்கும் பிரசங்கன்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பப்ளிக்கில், இவங்க ஓடி ஒளியில. யூஸ்வலாக ஜெயிலிருந்து ஒருத்தன் தப்பிச்சு தான் ஓடி ஒளிஞ்சிருவான், தலைமறைவாயிடுவான். ஆனா இவங்க தலைமறைவாகல, அதுக்காக கர்த்தர் இவங்களை ரிலீஸ் பண்ணல, நேர போய் பப்ளிக்ல நின்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றாங்க. மறுபடி போய் போய் இப்படி அவங்களை சொல்லி பிடிக்கிறாங்க. ஏன்னா ஓடி ஒளியில மறுபடி போய் பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்து இந்த வார்த்தைகளை நீங்க ஒருபோதும் எங்கேயும் பேசக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்படி பேசப்பட்டு பேசக்கூடாது என்று சொல்லி மிரட்டப்படும் போதுதான் பேதுரு இந்த வார்த்தைகளை சொல்றார். இதோட பின்னணி அதுதான். ஜெயில அடைச்சு வெளியில வந்து மறுபடியும் பிரசங்கம் பண்ணி இப்பொழுது மிரட்டப்படுகிறார்கள். இந்த வார்த்தைகளை இயேசுவை குறித்து நீங்க யாரும் பேசக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. அதற்கு அவன் கொடுக்கிற பதில் தான் இந்த அற்புதமான பதில். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. உங்களுக்கு கீழ்ப்படுகிறதை விட எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதே அவசியம். நீங்க இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். ஏனென்றால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அவரை பிரசங்கிக்க வேண்டும். அதனால நாங்கள் தேவனுக்கு தான் கீழ்ப்படியவோமே தவிர உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஓப்பனா கிளியரா சொல்லிட்டான். சொல்லிவிட்டு அதன் பிறகு சொல்லுகிறார், நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி. இங்கதான் உயிர் தேடுதலை பத்தி பேசுறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தேடுதலை குறித்து அவருக்கு விரோதமாக இருக்கிற நபர்களிடத்துல பேதுரு ஓப்பனா பேசுறார். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும். எதுக்காக இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டார்ன்ற ரீசன் இப்ப சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அதுக்காகத்தான் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். எதுக்கு? இஸ்ரவேலருக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காகவே, ஜனங்களுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உயிரோடு கூட எழுப்பினார் அப்படின்னு சொல்ற. இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். அவருடைய மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் மட்டுமல்ல, எங்களுக்குள் இருக்கிற எங்கள் அவருக்கு கீழ்ப்படுகிற எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி என்று சொல்லி தைரியமாய் அறிவிக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து ஏன் உயிரோடு எழுப்பப்பட்டார்? அதுதான் இன்னைக்கு செய்தி. இயேசு கிறிஸ்து ஏன் உயிரோடு எழுப்பப்பட்டார்? அவர் உயிரோடு எழுப்பப்பட்டதின் நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மெய்யான தெய்வம். அவருடைய உயிர்த்தெழுதலில் ஒரு தேவ திட்டம் இருக்கிறது, ஒரு தேவ நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்ன? ரெண்டு விஷயங்கள். இஸ்ரவேலருக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஜனங்களுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க தெரியணும், தேவ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்தார் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். எதுக்காக அவர் உயிரோடு எழுந்தார்? அதனுடைய அல்டிமேட் ரீசன் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? எதுக்காக அவர் தேவனால் உயிரோடு எழுப்பப்படணும்? இன்னைக்கு ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து மரித்து தான் உயிரோடு எழுந்திருக்கணும் அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு ஒருத்தர் மரித்து தான் உயிரோடு எழுந்திருக்கணும் அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு மதத்துக்கு பின்னாலேயும் ஒருத்தர் இருந்தாங்க, ஆரம்பிச்சாங்க, மரித்தாங்க, உயிரோடு எழுந்திருக்கல. ஆனா அந்த மதம் இருக்குது இல்ல? இஸ்லாமிய மதம் இருக்கிறது, புத்த மதம் இருக்கிறது, இதெல்லாத்தையும் ஒருத்தர் ஒரு மனிதன் ஸ்தாபிச்சாங்க, மரித்தாங்க, உயிரோடு எழுந்திருக்கல, ஆனால் மதம் இருக்குதே. அப்படின்னா ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறதற்கு ஒருத்தர் மரித்தோர் இருந்து எழும்புடன் அவசியமே கிடையாது, மதம் தானா வளர்ந்துடும். ஆகினாலே இதுல ஒன்று தெரியுது, இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. இயேசு கிறிஸ்துக்கும் மற்ற காரியத்துக்கும் இதான் வித்தியாசம். மற்றவர்கள் எல்லாரும் மதத்தை ஸ்தாபிக்க வந்தார்கள், அதனாலே வந்தாங்க, ஒரு பிரசங்கத்தை பண்ணாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க, ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க, ஜனங்களை ஆதாயப்படுத்தினாங்க, மரித்தாங்க, அதன் பிறகு அந்த மதம் அப்படியே உருவாகி விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க இந்த உலகத்திற்கு வந்தவராய் இருப்பாரானால் அவர் மரித்தோர் இருந்து எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரும் மரித்து அதோடு முடிஞ்சு போயிருந்தாலே பிரச்சனை கிடையாது. அவர் அதற்காக வரவில்லை, மதத்தை ஸ்தாபிக்க இயேசு வரவில்லை. அந்த வித்தியாசம் நல்லா தெரியணும். இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்க வரல. மதத்தை ஸ்தாபிக்கிறதற்கு உயிர் தெழுதல் அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து அதை பார்க்கிலும் மேலான ஒன்றை செய்ய வந்திருக்கிறார். அவர் மதஸ்தாபகர் அல்ல, அதை பார்க்கிலும் மேலான ஒன்றை ஸ்தாபிக்க வந்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு வந்து உலகம் தவறா புரிஞ்சிட்டு இருக்குது, இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிச்சிருக்கிறார். அதனால இன்னைக்கு எல்லாரும் உலகம் என்ன சொல்றாங்க, மதமாற்றம் பண்றீங்க. புரியல ஜனங்களுக்கு, இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்க வரவும் இல்லை, நம்ம மதமாற்றம் பண்ணவும் இல்லை, எந்த மதமும் யாருக்கும் எதுவும் செய்ய போவதும் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு மதவாதி கிடையாது, நல்லா தெரியும். அவர் மதவாதி கிடையாது, மதத்தை ஸ்தாபிக்க வந்தவரும் கிடையாது, நமக்கும் அந்த வேலையும் கிடையாது. அப்படியானால் அதை பார்க்கிலும் எந்த மதமும் செய்யாத ஒன்றை இயேசு கிறிஸ்து மனு குலத்துக்கு செய்கிறார். அதுதான் மனு குலத்திற்கு பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பையும், இது ரெண்டையுமே மனு குலத்திற்கு கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த காரியம் எந்த மதமும் கொடுப்பதில்லை, எந்த மனிதரும் கொடுப்பதில்லை, இது எப்படியும் யாருக்கும் கிடைப்பதில்லை. இது ஒரு யூனிக்கானது, தனித்தன்மை வாய்ந்தது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து, இது ரெண்டு விஷயத்தை குறித்து நான் இப்ப உங்களுக்கு சில விஷயத்தை சொல்ல போறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் மனிதனாய் இருந்து ஊழியம் செய்த பொழுது அவர் பிரசங்கித்த முதல் பிரசங்கம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:17 வாசிங்கன்னா தெரியும், அவர் செய்த முதல் பிரசங்கம் தெரியும். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது தன்னுடைய முதல் பிரசங்கம் அதுதான், மனம் திரும்புங்கள் அப்படின்னார். மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணினார், ஜனங்களுக்கு மனம் திரும்ப சொன்னார். பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பாரம்பரியத்தை விட்டு மனம் திரும்புங்கள், உங்கள் கொள்கைகளை விட்டு மனம் திரும்புங்கள். உண்மையாகவே மனது தேவனுக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும், படைத்த ஆண்டவருக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும். உங்களுடைய எண்ணங்களை விட்டு மனம் திரும்பி நீங்கள் உங்களை படைத்த ஆண்டவருக்கு நேராய், தேவனுக்கு நேராய் மனதை திரும்புங்கள். இப்படித்தான் அவர் ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே ஜனங்களுடைய மனம் திரும்புதலை அவர் எப்பவுமே வலியுறுத்திட்டே இருந்தார். அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்காகவே இருந்தது. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:20 பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் மனம் திரும்புதலுக்காகவே அவர் அற்புதம் செய்வார். அப்பொழுது 11:20 அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார்னு பார்க்கிறோம். அப்படின்னா அற்புதங்களை ஏன் செய்தார், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் அற்புதங்களை செய்தார். அப்படி மனம் திரும்பாமல் போகும்பொழுது அவர்களை கடிந்து கொள்ள தொடங்கினார். அப்போ அவர் பிரசங்கித்தது மனம் திரும்புதலை பிரசங்கம் பண்ணார். அற்புதம் செய்த பொழுதெல்லாம் ஜனங்களிடத்திலே மனம் திரும்புதலை எதிர்பார்த்தார். அப்படி மனம் திரும்பாமல் போகும்பொழுது அவருக்கு ஏமாற்றம் வந்தது, கோபம் வந்தது, அவர்களை கடிந்து கொண்டார். இவ்வளவு அற்புதங்களை பெற்று மனம் திரும்பாமல் பழைய வாழ்க்கையை தொடருகிறார்களே என்று சொல்லி அவர்கள் மேல் அவருக்கு கோபம் வந்தது, கடிந்து கொள்ள தொடங்கினார். அப்ப இதுல என்ன தெரியுது, அவருடைய பிரசங்கத்தில் மனம் திரும்புதல் எதிர்பார்க்கப்பட்டது, அவர் அற்புதம் செய்யும் பொழுது மனம் திரும்புதல் எதிர்பார்க்கப்பட்டது. இப்படித்தான் இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலையே வலியுறுத்திட்டு இருந்தார். ஆனால் அவருடைய ஊழியத்தின் காலம் இந்த உலகத்தில் 3.5 வருஷங்கள் இருந்தது. 3.5 வருஷ ஊழியத்திற்கு பின்பு கடைசியில் அவர் மரித்து நமக்காக சிலுவையிலே மரிக்கிறார். மரித்து அவர் உயிரோடு எழுந்த பின்பு அந்த பிரசங்க வாக்கியத்திலே ஒரு மாற்றத்தை, அதை மாற்றம் என்று சொல்வதை விட இன்னும் ஒரு காரியத்தை சேர்த்து கொள்ள சொல்றார். அதை தான் இன்னைக்கு நம்ம கவனிக்கணும். எடுத்துக்கொள்வோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:45-47 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:45-47 அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு பல காரியங்களை இதுவரைக்கும் சொல்லி கொடுத்துட்டே வந்திருக்கிறார். எப்படி ஊழிய செய்யணும், எப்படி பிரசங்கம் பண்ணணும், எதை பிரசங்கம் பண்ணணும் என்பதையெல்லாம் சொல்லி நடைமுறையில் அவங்களை 3.5 வருஷம் பயிற்சி கொடுத்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த 24 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது அவர் சிலுவையிலே மரித்து விட்டார், 3வது நாளிலே உயிரோடு எழும்பி விட்டார். எழும்பின இயேசு கிறிஸ்து இப்பொழுது இந்த இடத்திலே தம்முடைய சீஷர்களுக்கு எதை பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறார். எதை ப்ரீச் பண்ணணும் சொல்றாரு. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்தார். இதுவரைக்கும் அவருக்கு வேத வாக்கியங்களை கொஞ்சம் சொல்லி கொடுத்திருக்கிறார். இப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனக்கண்களை திறந்தாராம், அவருடைய மனதை திறந்தார். அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க கற்றுக்கொண்டது ஒரு லெவல், இப்போ நீங்கள் வேத வாக்கியங்களை முழுமையாய் அறியணும் அப்படின்னு மனதை திறக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் கற்றுக்கொண்டீங்க, அறிவில கற்றுக்கொண்டீங்க, இப்ப உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறேங்கிறார். அதாவது மனதை திறந்தார் என்ன அர்த்தம், ஒரு ரெவலேஷன். உங்களுக்கு இனி நீங்க என்ன பிரேஸ் பிரீச் பண்ணணும், இனி நீங்கள் எண்ணத்தை ஜனங்களுக்கு போதிக்கணும், அதை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை ஆண்டவர் திறக்கிறார். திறந்து அவங்களுக்கு என்ன சொல்றாரு, எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3வது நாளிலே மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கும் வேண்டியதா இருந்தது. இதெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டபடி நான் மரித்தேன், 3வது நாளில நான் உயிரோடு கூட எழுந்தேன். இதெல்லாம் எழுதி இருக்கிறபடி நடந்துச்சு, தீர்க்க தரிசினால் அறிவிக்கப்பட்டபடி நடந்துருச்சு. இப்ப நீங்க என்ன செய்யணும், நான் உயிர் தெழுந்த பின்பு நீங்க என்ன செய்யணும், இப்போ அன்றியும் மனந்திரும்பதிலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி அங்க ஆரம்பிச்சு சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். நீங்க எதா சொல்றாரு, இதுக்குதான் நீங்க சாட்சிங்கிட்டார். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை வந்து ஆண்டவர் ஒரு சாட்சியை வச்சுட்டார். எதுக்காகனா நம்முடைய மனதை ஆண்டவர் திறந்துட்டார். எதுக்கு, மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பேசுவதற்காக ஆண்டவர் நமக்கு அந்த சத்தியத்தை அறிவதற்கு நம்முடைய மனக்கண்களை திறந்து இதைத்தான் இனி நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச நாட்களில் மனம் திரும்புதலை பேசினவர். அவர் மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்த பின்பு இப்பொழுது இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலோடு பாவ மன்னிப்பையும் சேர்த்து அவர் பிரசங்கிக்க அவர் சொல்லுகிறார். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, இதைத்தான் அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்ட சீஷர்கள், பேதுரு மற்றும் சீஷர்கள் இதைத்தான் பிரசங்கம் பண்ணாங்க, மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும். இதுக்காகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார்னு சொன்னாங்க. இப்ப நீங்க கவனிக்கணும், மனம் திரும்புதல் என்றால் என்ன, பாவ மன்னிப்பு என்றால் என்ன, ஏன் பாவ மன்னிப்பை நாம் சொல்ல வேண்டும். இன்னைக்கு நம்ம வந்து பல நேரத்தில் இந்த மனம் திரும்புதல் பிரசங்கிக்கப்படுகிறது. இன்னைக்கு நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா மனம் திரும்புதல் நிறைய இடத்துல வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்க பாருங்க, எல்லா மதமுமே இந்த மனம் திரும்புதலை ஓரளவுக்கு சொல்லும். என்ன சொல்லும், நீ தீமை செய்யாத, நல்லது செய்யி, ஏழைகளுக்கு உதவி செய்யி, எல்லாத்துக்கும் நல்லதே செய்யி, இப்படி மனதை நல்ல விஷயத்துக்கு நேராக எல்லா மதமுமே திருப்பும். இதுல வந்து நம்ம எல்லா மதமே சொல்லும். ஆனால் பாவ மன்னிப்பு என்கிற ஒரு காரியம் கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் உண்டு, வேற எங்கேயுமே கிடையாது. மனம் திரும்புதல் எல்லா மார்க்கத்திலையும் உண்டு, மனதை திரும்ப சொல்லுவாங்க. ஆனால் மனதை திரும்ப சொல்லுமே தவிர மனம் திரும்பி வாழ்வதற்குரிய பலனை எந்த மார்க்கமும் கொடுக்க முடியாது. ஒருவன் மனம் திரும்பும் பொழுது அந்த மனம் திரும்பின வாழ்க்கையை அவன் தொடர வேண்டும் என்றால் அவனுக்கு ஒண்ணு நடக்கணும். அது என்னன்னா, பாவ மன்னிப்பு நடக்கும் போதுதான் அவனுக்கு அந்த மனம் திரும்பின வாழ்க்கையில அவனால் தொடர்ந்து வாழ முடியும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, மனம் திரும்புதல் எந்த மதத்துல இல்லை, எல்லா இடத்துலயும் உண்டு. இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போறேன்னு ஒருத்தன் பிரதிஷ்டை பண்ணுகிறார், தீர்மானம் பண்றாங்க, 40 நாட்கள் நான் வந்து குடிக்கிறது இல்லைன்னு தீர்மானம் பண்றாங்க, 40 நாட்கள் நான் வந்து செருப்பு போடுறதுல தீர்மானம் பண்றாங்க, 40 நாட்கள் நான் இப்படி வாழ போறேன்னு தீர்மானம், கறி சாப்பிட்றதுல தீர்மானம் பண்றாங்க, 40 நாட்கள் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மனம் திரும்பி இருக்கிறாங்க. அவன் மனதை திருப்பிட்டாங்க, குடிக்கிறதுல, சிகரெட் பிடிக்கிறதுல, அது பண்றதுல, இது பண்றதுல, செருப்பு போடுறதுல, இப்படிதான் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிற எல்லாம் தீர்மானம் பண்றாங்க. 40 நாள் ஓடுது, 40 நாளுக்கு பிறகு பழைய காரியம் அதை விட ஜாஸ்தி தான் உங்களுக்கு இருக்கும். அப்ப இது என்ன தெரியுதுன்னா, அந்த 40 நாட்கள் அவங்களால மனம் திரும்பி இருக்க முடிஞ்சது. ஒரு மனம் திரும்புதல் ஒரு கட்டுப்பாட்டோடு 40 நாள் இருக்க முடிஞ்சது. ஆனால் அந்த 40 நாளுக்கு பிறகு ஏன் அவரால் அதை தொடர முடியலன்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் பிரச்சனை. என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே பாவம் மன்னிக்கப்படாத காரணத்தினாலே மனம் திரும்புதல் திருப்பி இன்னொரு பக்கம் ரிவர்ஸ்ல திரும்பிடுது. 40 நாள் அப்படி திரும்புது, 40 நாளுக்கு பிறகு 41வது நாள் சேர்த்து வச்சு திருப்பி பழையபடிக்கு வந்துருது. இன்றைக்கு இப்படிதான் காரியம். மனம் திரும்புதல், வெறும் மனம் திரும்புதல் ஒன்றுத்துக்கு உதவாது, பாவ மன்னிப்பு தான் அவசியம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இதை நான் மற்ற மதத்தை குறை சொல்லல, கிறிஸ்தவத்தை நான் சொல்றேன். கிறிஸ்தவத்தில் இந்த 40 நாள் நான் கறி சாப்பிட்றதில்ல, 40 நாள் நான் பூ வைக்கிறது இல்லை, 40 நாள் நான் இதை பண்றது இல்லை, சினிமா பார்க்கறது, 40 நாள் அதை பண்றதில்லை, இதை பண்றதில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இந்த கொள்கை இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவத்தில் இந்த கொள்கை இருக்குதுல்ல, 40 நாள் இதை பண்றதில்லை, அதை பண்றதில்லை, 40 நாளுக்கு பிறகு சேர்த்து வச்சு அடிச்சு தள்ளுவாங்க 41வது நாள். இன்னைக்கு லாக் அவுட்னால இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, இல்லைன்னா இன்னைக்கு வந்து கறிக்கடையில் கூட்டம் அலமோதும் இல்லையா, கறிக்கடையில் கூட்டம் அலமோதும், பிரியாணி சென்டரில் பிரியாணி கிடைக்காது, ஜனங்க அலமோதுவாங்க, ரோட்டில் கியூ நிற்பாங்க, 41வது நாள் அடிச்சு தள்ளுவாங்க. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, இந்த 40 நாள் நீ கறி சாப்பிடாதனாலையோ பூ வைக்காதனாலையோ என்ன பண்ண என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேன். இன்னைக்கு கிறிஸ்தவத்திலும் இந்த வெறும் மனம் திரும்புதலோடு இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இந்த வெறும் மனம் திரும்பிட்டு இருக்கிற கூட்டம் வந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது, புரியுதுல, வெறுமனே மனம் திரும்பிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் வெறுமனே மனம் திரும்பிட்டு இருக்கிறவங்க, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவத்திலையும் இந்த தவறு இருக்கிறது, மனம் திரும்புதல், வெறும் மனம் திரும்புதல், அது எந்த மதத்தில் இருந்தாலும் அது பிரயோஜனமற்றது, கிறிஸ்தவத்தில் இருந்தாலும் கூட சொல்றேன் அது பிரயோஜனமற்றது. மனம் திரும்புதலோடு பாவ மன்னிப்பு என்பது சேரும்போதுதான் அங்கே ஆண்டவருடைய ஆளுகை விளங்குகிறது. மனம் திரும்புகிறவர்கள் உங்கள் பாவத்தை நீங்கள் உணருகிறதற்கு அந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கணும். இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு 40 நாட்களுக்கு ஒரு விரதம் இருக்கிற மாதிரி இருக்கிறதல்ல, அந்த நேரத்தில் உங்கள் பாவங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து என்னென்ன பாவம் என்னிடத்தில் இருக்கிறது, என்னிடத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை பார்த்து அந்த 40 நாட்கள் உண்மையாகவே பாவ அறிக்கை செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்கு அந்த 40 நாட்களை பயன்படுத்துவார்கள் என்றால் அவங்க வாழ்க்கையில் ஒரு விசேஷமான காரியம் நடக்கும். அதான் உண்மை, புரிதலாம். அப்ப அந்த 40 நாட்கள்ல இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் வெறும் மனம் திரும்புதலோடு நிற்கிறது ரொம்ப தவறான காரியம். எந்த இடத்திலும் சொல்லுகிறேன், மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பிரிக்க முடியாது. இன்னைக்கு வெறும் மனம் திரும்புதல் என்பது பிரயோஜனமற்றது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே மறித்து 3வது நாள் உயிரோடு எழுந்த பின்பு வெறும் மனம் திரும்புதலுக்கு வரல, பாவ மன்னிப்பை குறித்து அவர் பிரசங்கிக்க சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மன திரும்புதலை பிரசங்கித்தார், பாவ மன்னிப்பை அவர் வெளியரங்கமாக செயல்பட்டார், செயல்படுத்தினார். காட்டுற பாருங்க, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே 2வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்திற்கு வந்தார்கள். ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவத்தை மன்னிச்சார், புரியுதுங்களா, மன திரும்புதல பேசினாரு, பாவத்தை மன்னிச்சார், ரெண்டையும் அவர் செய்யறாரு பாருங்க, மன திரும்புதல பேசுறாரு, பாவத்தை மன்னிக்கிறார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகர்கள் சிலர், இவன் இப்படி தேவ தோஷனம் சொல்லுகிறது என்ன, தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன, உங்கள் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ அவர் சொல்றார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னார். சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் எரிச்சலாயிட்டாங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க இவர் யார், தேவன் அல்லவா பாவத்தை மன்னிக்கணும், இவர் மனுஷன் தானே, இவர் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்? அவங்க யோசிச்சது கரெக்ட் தான், தேவன் தானே பாவத்தை மன்னிக்கணும், ஆனால் இவர் தெய்வம் என்பது அவங்களுக்கு தெரியல, இவரை மனுஷன் நினைச்சிட்டாங்க, அதான் பிரச்சனை இல்லை, அதான் அவங்க ப்ராப்ளம். தெய்வம் தானே பாவத்தை மன்னிக்க முடியும், மனுஷன் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்னு நினைச்சாங்க, ஆனால் அவர் தெய்வம் தான் உட்கார்ந்துருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா அவர் சொல்ற அதனால்தான் தைரியமா சொல்றாரு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாக எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலை பேசினார், பாவத்தோடு இருந்த மனுஷனுகளுக்கு பாவத்தை மன்னித்தார். இங்கேதான் பாவ மன்னிப்பின் வேல்யூ நமக்கு தெரியணும். இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பேரை பார்க்கிறோம், மனம் திரும்புதல் நம்ம வந்து பேசுறோம். நீங்க ஒருத்தர் தப்பா இருக்கிறாங்க, பிரதர் நீங்க குடிக்காதீங்க, பிரதர் பிரதர் நீங்க அதை பண்ணாதீங்க, பிரதர் சிஸ்டர் நீங்க இப்படி பண்ணாதீங்க, இப்படி வாழாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, இப்படி நம்ம வந்து பெரும்பாலும் மனம் திரும்புதல் நம்ம பேசிடுறோம். நான் சொல்றேன், வெறும் மனம் திரும்புதல பேசுறதுல வந்து அர்த்தம் கிடையாது. பிரதர் வெறும் மனம் திரும்புதல வந்து இப்படிலாம் நீங்க வாழாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, அப்படி நம்ம ஆலோசனை கொடுக்கறதுல அர்த்தமே கிடையாது. எந்த ஒரு நபருக்கும் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நாம வந்து வலியுறுத்தணும். பாவம் மன்னிப்பு தான் அந்த மனம் திரும்புதலுக்கு வேல்யூவை கொடுக்கறதே பாவம் மன்னிப்பு தான். புரியுதுங்களா? எந்த ஒரு மனுஷனுடைய மனம் திரும்புதலுக்கு வேல்யூ எங்க கொடுக்கப்படுகிறது என்றால் பாவம் மன்னிப்புல தான் கொடுக்கப்படுது. இப்போ வெறும் மனம் திரும்புதல் நான் சொன்னேன், அது டெம்பரவரின்னு சொன்னேன். ஒருத்தர் மனம் திரும்பினானா அது வந்து அவனுக்கு நிரந்தரமாகாது. பாவம் மன்னிக்கப்பட்டாதான் அந்த மனம் திரும்புதல் அவனால் நிலைச்சிருக்க முடியும்னு சொன்னேன். இப்போ பாவம் மன்னிப்பு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லா வேல்யூவும் கூட்டுது. அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் ஆதாரமா மாறுது. அதனால அதை சொன்னார். இப்ப எடுத்துக்கங்க, இந்த மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து ஏன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லணும், அதை கவனிக்கணும். இந்த இடத்தில் இந்த மனுஷனை நாலு பேர் சுமந்துட்டு வராங்க, அவனுடைய நண்பர்கள். இவங்க எதுக்கு சுமந்துட்டு வந்தாங்க? அவனை சுகமாக்கி கொண்டு போறதுக்கு சுமந்துட்டு வந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அது தெரியும், அவங்க வந்து அவனை சுகமாக்குறதா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஜனக்கூட்டத்தை நிமித்தம் உள்ள கொண்டு வர முடியல, அது ஒரு ஓட்டு வீடா இருந்துச்சு. அந்த மேற்கூரையை திறந்து கட்டிலோடு கைத்த கட்டி இறக்குறாங்க, எவ்வளவு பிரயாசப்பட்டு இறக்குறாங்க. இயேசு கிறிஸ்துவனிடத்துல எப்படியா சுகத்தை வாங்கிட்டு போனதான் வந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே சுகத்தை பத்தி முதல்ல பேசாம, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அவர் சொன்னதுக்கு காரணம் என்ன? முதலாவது அவருடைய பாவத்தை மன்னிக்கிறார், அதுலதான் அவர் குறியா இருக்கிறாரே தவிர அவனுக்கு சுகத்தை குறித்து அவர் இரண்டாவது கவனத்தை தான் செலுத்துறார். பாவம் மன்னிக்கப்பட்டதால் அவருடைய முதல் குறியா இருக்குது, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்ப இதுல என்ன தெரியுது? அவன் அப்படி வியாதிப்பட்டு அவன் திமிர்வாதக்காரனாய் பேரலைஸ் ஆன நிலைமைக்குள் அவன் இருந்ததற்கு காரணமே அவனுடைய பாவம் தான். அவனுடைய பாவம் தான் அவனை வந்து அந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டது. அந்த நிலைமைக்குள் அவன் இருந்ததுனாலே இந்த பாவம் மன்னிக்கப்படாமல் இந்த வியாதியிலிருந்து அவன் சுகமடைய முடியாது. அப்படி சுகமாக்கப்பட்டாலும் கூட அந்த சுகம் அவனுக்கு நிரந்தரமாகாது. இவர் தன்னுடைய விசுவாசத்தினால் அவனுக்கு சுகத்தை கொடுத்தாலும் கூட அந்த சுகத்தை அவனால் தங்க வைத்துக் கொள்ள முடியாது. அவனுடைய பாவத்து நிமித்தம் அவன் வீட்டுக்கு போய் ஒரு 10 நாள் மறுபடியும் பேரலைஸ் ஆயிடுவான். இவர் விசுவாசத்துல சுகமாக்கி அனுப்பலாம், இவருக்கு இருக்கிற விசுவாசத்துல இவருக்கு இருக்கிற வல்லமையை யூஸ் பண்ணி அவனை வந்து உன் படுக்கை எடுத்து கொண்டு நடனம் நடந்துருவான். அது அவரால் செய்ய முடியும், செய்திருப்பார். ஆனால் அவர் செய்த அற்புதம் நிலைச்சிருக்காது. வீட்டுக்கு நடந்து போயிருப்பான், போயிட்டு ஒரு 4 நாள் நல்லா நடந்துருப்பான், 5வது நாள் மறுபடியும் பேரலைஸ் ஆயிட்டு இருப்பான். அப்ப யாரு கவமானோ அசிங்கம்? இயேசு கிறிஸ்து பத்தி பேசுவாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சுகமாக்குனாரு? நாங்க பாருங்க, மறுபடியும் பாருங்க, அவன் கட்டல தான் கிடக்கிறான். அவர் என்னத்தை அற்புதம் பண்ணார்? அற்புதம் பண்ணான்னு சொன்னாங்க, மறுபடியும் பாருங்க, கட்டில தான் கிடக்குற அப்படின்னு வாங்க. யார் அவமதிப்பாங்க? யாரை தூஷிப்பாங்க? இயேசு கிறிஸ்துவை தூஷிப்பாங்க. ஆனா பிரச்சனை எங்க இருக்குது? இயேசு கிறிஸ்துட்ட கிடையாது, அந்த மனுஷனுடைய பாவத்துல தான் பிரச்சனையே இருக்குது. புரிதலா? இதுதான் காரணம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பாக்குறாரு, கரெக்டா டீல் பண்றாரு. மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. முதல்ல இந்த ரூட் காஸ கரெக்ட் பண்றாரு. எதனால் அவன் பிரச்சனை இருக்கிறது அதை கரெக்ட் பண்ணார். அதை கரெக்ட் பண்ணி அதன் பிறகு அவனுக்கு தெய்வீக சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு இது அன்றைக்கு மட்டும் இருந்த பிரச்சனை இல்லை, இன்றைக்கும் கூட எத்தனை தேவ பிள்ளைகளுக்கு இது நடக்கிறது. நான் எத்தனையோ கேஸ் பார்த்துருக்கிறேன். நம்ம வந்து ஜெபித்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து சுகமாக்கி அனுப்புவோம், விடுதலை கொடுத்து அனுப்புவோம். ஜெபிச்ச உடனே அவங்களுக்கு பிசாசு ஓடும், எல்லாம் சரியாயிடும், நல்லா போயிடுவாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மறுபடியும் பிசாசு இறங்கிடுச்சு வந்து நிற்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மறுபடியும் பழைய வியாதி வந்துச்சுன்னு வந்து நிற்பாங்க. காரணம் என்ன? யாருக்கிட்ட பிரச்சனை? பிரச்சனை அவங்ககிட்ட தான் பிரச்சனை. அவங்க கர்த்தரை உண்மையாகவே பாவ அறிக்கை செய்து தங்கள் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள தவறி விடுகிறார்கள். புதுப்பித்துக் கொள்ள தவறி விட்டு மறுபடியும் அவர்கள் பழைய வாழ்க்கைக்குள் போகும் பொழுது பழைய பிசாசின் ஆதிக்கங்கள் அவங்க வாழ்க்கையில திரும்பி வந்துருது. பல வருஷங்களுக்கு முன்பதாக நான் இங்கே சென்னையிலே காமராஜ் காலனி பகுதியிலே ஒரு பெண், அப்போ நான் வேற ஒரு சபையில் நான் வந்து அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்துட்டு இருக்கிறேன். அப்போ வந்து ஒரு பெண் அந்த சபையில் வந்து அந்த பெண்ணுடைய பொண்ணு, சின்ன பொண்ணு மட்டும் சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் வருவா. அப்படி இருக்கும்பொழுது அந்த பிள்ளை வந்து சொல்லிச்சு, எங்கள் அம்மா வந்து ரொம்ப பிசாசு பிடிச்சிரு, பயங்கர பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிச்சு. அப்போ அந்த வீட்டுக்கு நான் ஜெபிக்க போனேன். அந்த பிள்ளையுடைய தாய் பிசாசுனால அவங்க பயங்கர அலக்கழிக்கப்பட்டு அங்கே எத்தனையோ பேர் வந்து எவ்வளவு ஜெபிச்சிருக்கிறாங்க, என்னமோ பண்ணியும் அது போகாமல் ரொம்ப போராட்டம், யாரும் கிட்டவே நெருங்க முடியல, அந்த அளவுக்கு அது பிரச்சனையாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருந்ததான அந்த பெண், நான் அந்த வீட்டுக்குள்ளே போய் அப்படி காலை வச்சேன், உள்ள காலை வச்ச உடனே ஆடி கொடுத்த பெண் அப்படி தொப்புன்னு கீழே விழுந்தது, ஜபமே பண்ணல, உள்ள காலை வச்ச உடனே அந்த பெண் அப்படி சுருண்டு விழுந்தது. விழுந்த உடனே பயங்கரமா விழுந்து டெட் பாடி பறக்கி விழுந்துருச்சு. அப்புறம் மறுபடியும் பிடிச்சி எடுப்பி ஜபிக்க ஆரம்பிச்சோடனே பிசாசு பயங்கரமா அலக்கழியுது, அலக்கழிச்சு அந்த ஆவிகள் பேசுது. நான் யூஸ்வலாக பிசாசுன்னு பேரெல்லாம் கேட்டு அதெல்லாம் விசாரிக்க மாட்டேன், துரத்துறது தான் நம்முடைய வேலை. ஆனால் அந்த பிசாசுகள் வந்து பேசுது, தொடர்த்தின இயேசுவ நாமத்தில் போனால் அது பேசுதே தவிர அது போக மாட்டேங்குது. அதுக்கு அந்த பெண்ணிடத்தில் அவ்வளோ கிருப் இருக்குது, அவ்வளோ பிடிமானம் இருக்குது, அதோட போக மாட்டேங்குது. இப்போ இயேசு கிறிஸ்துவும் பார்த்தீங்கன்னா மார்க் 5 ஒரு மனுஷன் லேகியோன், அவர் வந்து அந்த கதிரையனோட கடற்கரையில் வந்து இறங்குவார். இறங்கி வந்து நின்ன உடனே அந்த மனுஷன் ஓடி வந்து அவருக்கு உள்ளால் முழங்கால் படிடுவான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி போகும்படி சொல்லுவார். ஆனால் அந்த ஆவி வந்து அவர் சொன்ன பிறகும் போகாது, அது என்ன செய்யும், நீர் என்னை துரத்தி விடுவீரானால் அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே போகும்படி எங்களுக்கு உத்தரவு தாரும்னு கேட்கும், பேரம் பேசும் அவர்கிட்ட. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் பார்ப்பார், என்ன நம்ம போக சொல்லி போக மாட்டேங்குதே, நீர் எங்களை துரத்துவீரானால் அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்பும் சொல்லி இதை நம்மகிட்டே பேரம் பேசுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பேர் கேட்பார், உன் பேர் என்னன்னு கேட்பார். அது வரைக்கும் பேரை கேட்க மாட்டார், அதுக்கு பிறகுதான் பேரை கேட்பார். ஏன் இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, உன் பேர் என்னன்னு கேட்டோம்னா நாங்கள் அநேகராக இருக்கிறபடியா லேகியோ அப்படின்னு சொல்லி அதுக்கு பேச ஆரம்பிக்கும். இதே போல தான் இந்த பிசாசு பேசுது, இயேசுவின் நாமத்தில் போனா அப்படி கீழே விழுகுது, திருப்பியும் அதே ஆவி அப்படி இருக்குது. ஒரு 4 தான் ட்ரை பண்ணி திருப்பி அந்த ஆவி போகவே இல்லை. அது பேசுது, நான் இது வந்திருக்கிறேன், காளி வந்திருக்கிறேன், காட்டேரி வந்திருக்கிறேன், என்னமோ பேசுது. அதன் பிறகு பார்த்த இது வந்து நம்ம இது மொத்தமாக பல ஆவிகள் இந்த பெண்ணுக்குள்ள இருக்குது நல்லாவே தெரிஞ்சது. சரி, கடைசியில் வேற வழி இல்லை. அப்புறம் விசாரிச்சேன், யார் வந்திருக்கிற, எனக்கு அந்த பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பெண்ணுடைய கணவன் ஒரு தவறான வாழ்க்கையில் இருந்தார். அந்த தவறான வாழ்க்கை, அம்பத்தூர்ல அவர் வந்து ஒரு தவறான ஒரு தொடர்போடு இருந்தார். அந்த பெண், அந்த அம்பத்தூர்ல இருக்கிற அந்த பெண், இவருடைய மனைவியாக இருக்கிற இந்த பெண்ணை கொல்லுவதற்காக மாந்திரீகம் செய்து இந்த பெண்ணை கொல்லுகிறதற்கு ஆவி ஏவிட்டு இருந்தாங்க. மனைவி கொண்டு விட்டு அந்த பெண் அந்த ஆளை வந்து அபகரித்துக் கொள்வதற்காக அந்த பெண் எடுத்த முயற்சி, ஆவியை ஏவி விட்டு மந்திரவாதிட்டு போய் இவருடைய மனைவியை கொல்லுவதற்காக ஏவி விட்டிருந்தாங்க. அப்படி வந்த கேஸ் அது. அப்போ வந்து விசாரிக்கிறேன், அதுக்கு பிறகு இது போகவே மாட்டேன், அவ்வளோ பிடிப்பானா அவ்வளோ மாந்திரிக கட்டு அந்த பெண்ணை கொல்றதுக்காக அனுப்பியிருக்குது. அப்போ அது வந்து பேசுறோட ஃபர்ஸ்ட் சொல்லுது, நான் காளி வந்திருக்கிறேங்குது, நான் காட்டேன். அப்போ வந்து பார்த்து இது எல்லாத்தையும் மொத்தமாக துரத்த முடியல. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பிசாசு மட்டும் காளி மட்டும் கூப்பிட்டு இயேசுவின் நாமத்தில் காளி மட்டும் ஓடுனோடனே காளி மட்டும் ஓடி போச்சு. அடுத்தது யாரு, நான் காட்டேரி வந்திருக்கிறேன்னு. அடுத்தது காட்டேரி மட்டும், இயேசுவின் நாமத்தில் காட்டேரி மட்டும் ஓடு ஓடி போச்சு. அடுத்தது என்ன, நான் ஏவல் வந்திருக்கிறேன்னு. ஏவல்ங்கிறது அதான், அதை வச்சு ஏவி விடுறது, அது ஒரு ஸ்பிரிட். அது ஏவல் வந்திருக்கிறேன், ஏவல் மட்டும் ஓடு ஓடிடுச்சு. அடுத்தது யாரு, அடுத்தது ஒரு பேர் சொல்லுது, நான் ராவுத்தர் இருக்குது. அது ராவுத்தர், இது புதுசாக ஒரு பேராக இருக்குது, மனுஷன் பேராக இருக்குது. அப்புறம் கேட்டோடனே அது சொல்லுது, நான் எங்கிருந்து வந்தேன், நான் அம்பத்தூர்லேருந்து வந்தேன், நான் வரலை, என்னை அனுப்புனாங்க அப்படிங்குது. யார் உன்னை அனுப்புனான், அம்பத்தூர்லேருந்து என்னை அனுப்பியிருக்கிறாங்க. இடத்த கரெக்டாக சொல்லுது, அந்த பெண் இருக்கிற இடத்த சொல்லுது, அம்பத்தூர்லேருந்து என்னை அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்குது. அதன் பிறகு இந்த பெண்ணை ஒப்பு கொடுக்க வச்சு பாவரிக்கை செய்ய வச்சு துரத்துற உடனே அந்த ஆவியும் ஓடி போச்சு. அந்த பெண் நார்மல் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போராடி எல்லாம் பண்ணி கடைசியில் அந்த பெண் 100% விடுதலை ஆயிட்டாங்க. விடுதலையான உடனே அந்த பெண்ணுக்கு நான் சொல்லிட்டு வந்தேன், சிஸ்டர் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சர்ச்சுக்கு வராமல் இருக்கீங்க, இனி வார வாரம் சர்ச்சுக்கு வந்து நீங்கள் கர்த்தரை தேடணும் என்று சொல்லிவிட்டு, அவங்களுடைய பொண்ணு சின்ன பொண்ணவோ அவட்டி சொல்லிட்டு வந்து, உங்கள் அம்மா வந்து அடுத்த வாரம் நீ சர்ச்சுக்கு வரும்போது உங்கள் அம்மாவை கூட்டிட்டு வா, இவன் சர்ச்சுக்கு சண்டே ஸ்கூல் கரெக்டாக வருவா, உங்கள் அம்மாவையும் கூட்டிட்டு வான்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்டே சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அந்த அம்மா வரல. அந்த பிள்ளை மட்டும் சண்டே ஸ்கூலுக்கு வந்தால் அந்த அம்மா வரல. வார வாரம் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்புவேன், உங்கள் அம்மாவை கூட்டுவாமா, ஏன் வராமல் இருக்கிறாங்க, இவ்வளோ பயங்கர பிசாசு போராட்டத்திலிருந்து உங்கள் அம்மாவுடைய உயிருக்கு குறி வைக்கப்பட்ட ஆவிகள், அதனால வந்து எப்படியாவது உங்கள் அம்மா திருப்பி வர சொல்லி அனுப்புவேன், ஆனால் அந்த அம்மா வரவே வராது. இப்படியே போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 மேலே போயிருக்கோம், அந்த அம்மா சர்ச்சைக்கே வரல, நல்லாயி போச்சு, வரவே இல்லை. ஒரு நாள் நான் அந்த மெயின் ரோட்டில் வந்து இந்த அம்பேத்கர் சிலை பக்கத்தில் அந்த ரூட்டில் நான் வந்துட்டு இருந்தேன், வண்டியில் வந்துட்டு இருந்தேன். கத்த திடீர்னு பேசினார், இப்போ போய் நீ அந்த அம்மாவை போய் பாருனார். அது ஒரு சனிக்கிழமை நான் நினைக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட திடீர்னு பேசினார், இப்போ போய் அந்த பெண்ணை பாருனார். உடனே நான் அப்படியே நேராக அந்த வீட்டுக்கு போனேன். போன அந்த அம்மா வீட்டில் இருந்துச்சு. சிஸ்டர் நீங்கள் வராமல் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கர்த்தர் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா நீங்கள் வந்து அவரை தேடணும். இப்போ நீங்கள் வந்து பிசாசு பட்டியில் விடுதலை ஆயிடுச்சு, நிம்மதியாக இருக்கிறீங்க. 3 மாதமாச்சு நீங்கள் வந்து இன்னும் கர்த்தரை தேடி சர்ச்சைக்கே வரல, இப்படியே இருக்கிறீங்க. இப்படியே நீங்கள் இருந்துட்டீங்கன்னா போன பிசாசெல்லாம் திருப்பி உள்ளே வந்துடும், அப்புறம் உங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிடும், உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது. அதனால் நீங்கள் வந்து உடனே நாளையிலிருந்து ஒழுங்காக சர்ச்சுக்கு நீங்கள் வந்து கர்த்தரை தேடணும்னு தெளிவாக அவங்களுக்கு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் எதிர்பார்த்தேன் வருவாங்கன்னு. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கும் வரல, வழக்கம் போல வரல. அவ்வளோ தூரம் அது வந்து கர்த்தர் என்னை கொண்டு அவங்களுக்கு கொடுத்த கடைசி ஃபைனல் வார்னிங். அது எப்பவுமே ஆண்டவர் வந்து நல்லதனமாக சொல்லுவார், கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து வார்னிங் கொடுப்பார். அந்த வார்னிங் அவன் கேட்கலன்னா அவன் கதை அவ்வளோதான் க்ளோஸ். அப்போ நான் சொன்னேன், கடைசி வார்னிங் கர்த்தர் என்னை வச்சு வார்னிங் கொடுத்தார். அந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க வரல. நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த நாள் திங்கக்கிழமை அத்தனை சுருட்டை இறங்கிடுச்சு. கடைசி அந்த வார்த்தை கர்த்தர் என்னைக்குமே தன்னுடைய ஊழியக்காரை வச்சு ஒரு வார்ன் பண்ணார்னா அது ரொம்ப ஆபத்தானது. நான் இன்னைக்கு வான் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அன்னைக்கு அந்த அம்மா செவி கொடுக்கல, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வரல, திங்கக்கிழமை எல்லா ஆவி மறுபடியும் இறங்கிடுச்சு. இறங்கி பயங்கர அலக்கழிப்பு, திருப்பியும் முந்த நிலைமையோட மோசமாகி போச்சு. திருப்பியும் சொன்னாங்க, திருப்பி நான் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தேன். போய் பார்த்தா இன்னைக்கு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை, ஏதோ ஆண்டவருடைய அனுமதியோடு அது வந்திருக்கிறது. அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இப்போ என்னால் துரத்த முடியாது, போன தடவை முடிஞ்சது, இப்போ துரத்த முடியாது. ஏன்னா இப்போ ஆண்டவர் உங்களுக்கு டைம் கொடுத்தார், கிரேஸ் பீரியட் கொடுத்தார், 3 மாதம் டைம் கொடுத்தார். அதில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, ஆண்டவரை பின்பற்ற தீர்மானிக்கலை, ஆண்டவரை அசட்டை பண்ணிட்டீங்க, விடுதலை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அசட்டை பண்ணிட்டீங்க. இப்போ அந்த பிசாசுகள் அனுமதி வாங்கி வந்திருக்குது, அனுமதி வாங்கி வந்திருக்குது. இவ வந்து என்னதான் பின்பற்றி கொண்டு இருக்கிறா, இவளுக்குள்ள நான் தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கி வந்திருக்கிறது. ஆகையினாலே இப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஆண்டவர் அனுமதித்திருக்கும் போது நான் ஒன்றுமே பண்ண முடியாது, சர்ச்சுக்கு வந்தால் தான் உண்டு, வேறு வழி இல்லை என்று சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு அந்த ஜெபிக்கிற பாரத்தை ஆண்டவர் கொடுக்கல, நான் வந்துட்டேன். வந்துட்டு பிறகு திருப்பியாவது வருவாங்கன்னு பார்த்தேன், வரவே இல்லை, வரவே இல்லை. சொல்லி அனுப்பினேன், ஆனால் வரவே இல்லை. கடைசி வரைக்கும் கர்த்தர் தேடியே வரல. கடைசியிலே அந்த ஆவிகள் அந்த பெண்ணை கொடிய நிலைமையிலே பாதிச்சு பாதிச்சு கடைசியில் அந்த அம்மா இறந்தே போச்சு, இறந்தே போச்சு. ரொம்ப மோசமான நிலைமையில அந்த கடைசி வரைக்கும் காப்பாற்றவே முடியல, இறந்தே போயிடுச்சு. இப்போ இதுக்கு காரணம் என்ன? பாவ மன்னிப்பு நிச்சயம் அந்த பெண்ணுக்கு இருந்திருந்தால் பிசாசு அந்த பெண் மேல் மறுபடியும் ஆதிக்கம் செலுத்தி இருக்க முடியாது. தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி இனி நான் கர்த்தரை உண்மையாய் தேடுவேன் என்று மனம் திரும்பி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்புக் கொடுத்திருந்தால் எந்த பிசாசும் அது அனுப்பப்பட்ட ஆவியாக இருந்தாலும் மாந்திரிகமாக இருந்தாலும் சரி அவனை வந்து ஒன்றுமே தாக்கியிருக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை. மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயம் அடையாதவர்களுக்கு இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லை, அதுதான் உண்மை. இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா இவன் திமிர்வாதமாய் கிடக்கிறான். இவனுக்கு வந்து ஏதோ ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி தான் அவனை பேரலைஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுலாம், ஏன்னா பலவீனப்படுத்துகிற ஆவின்னு பைபிள் இருக்குது. லூக்கா 13 அதிகாரத்தில் 11 வசனத்தில் பார்த்தீங்கன்னா 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டு ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள்னு வேதம் சொல்லுது. அவள் எவ்வளவும் நிவர முடியாத கூணியாய் இருந்தாள். அதே போலதான் இந்த மனுஷனுக்கும் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி தான் இவனுடைய வாழ்க்கையில் அவனை பேரலைஸ் ஆகியிருக்கும். அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, இவனுடைய பாவம் அந்த ஆவிக்கு வாசலை திறந்து விட்டது. இவனுடைய பாவத்தை நிமித்தம் அந்த ஆவிக்கு வாசல் திறக்கப்பட்டு அது இவனை பலவீனப்படுத்தி விட்டது, அது இவனை பேரலைஸ் பண்ணிடுச்சு. அப்ப ரூட் காஸ் கிரியேட் பண்ணணும். ரூட் என்ன? பாவம் தான் ரூட். அதை வெட்டி எடுக்காமல் அந்த பாவத்தை அவனிடத்திலிருந்து எடுக்காத பட்சத்தில் அவனை வெறுமனை சுகமாகி அனுப்புவதனாலே அவன் நிரந்தரமாய் சுகமடைய மாட்டான். அவனுக்கு கிடைச்ச விடுதலை சீக்கிரம் அவன் வாழ்க்கையிலிருந்து இழந்து விடுவான் என்பது அவருக்கு தெரியும். இதுக்கு இந்த உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன். இந்த சம்பவத்தை நான் சொன்னது காரணம் என்னன்னா, கர்த்தர் ஒருத்தருக்கு இறங்கி விடுதலை கொடுப்பார், ஆனால் அவர்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஆண்டவரிடத்தில் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள் என்றால் தாங்கள் பெற்ற விடுதலை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆனால் அவங்க பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாத பட்சத்தில் அவர்கள் பெற்ற விடுதலையை சீக்கிரத்தில் இழந்துருவாங்க, மறுபடியும் இழந்துருவாங்க, மறுபடியும் பிசாசு அவர்களை ஆதிக்கம் பண்ணும், மறுபடியும் பழைய பிரச்சனை வரும், பழைய பிரச்சனையை விட மோசமான நிலைமை வரும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது வறண்ட நிலங்களிலெல்லாம் அலைந்து திரிந்து தனக்கு இளைப்பாறுதல் தேடியும் அடையாமல் தான் விட்டு வந்த பழைய இடத்துக்கு போவேன் திரும்பி வரும். அப்படி திரும்பி வரும் பொழுது அந்த இடம் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதா இருக்க கண்டால் அது திரும்பவும் போய் தண்ணீரும் பொல்லாத ஏழு ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து அந்த மனுஷனுக்குள் உள்புகுந்து விடும். அப்பொழுது அவனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்போ இதுல என்ன தெரியுது, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. பாவ மன்னிப்பு தான் ஒரு மனுஷனுக்கு விடுதலையை நிலைக்க பண்ணுகிறது. மனம் திரும்புதல் அவனுக்கு விடுதலைக்குள் கொண்டு வரும், ஆனால் பாவ மன்னிப்பு தான் அந்த விடுதலையிலே அவனை காப்பாற்ற முடியும். அதனால் இன்றைக்கும் இந்த நாட்களிலே கர்த்தருக்கென்று நாம் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறவர் நம்ம சரியா நம்ம நடத்தணும் ஜனங்களை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர் தேடுதலின் நோக்கமே ஜனங்களுக்கு மன திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று அப்போஸ்தலர்கள் பிரசங்கிச்சாங்க. அவர் உயிர் தேடுதலின் நோக்கமே அதுதான், மன திரும்புதலும் பாவ மன்னிப்பையும் கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். அப்ப இந்த நாட்களிலே சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பையும் நாம் அறிவிக்கணும். ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாவத்தினால்தான் இன்றைக்கு பெரும்பாலான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை நாம் தெளிவுபடுத்தணும். நீங்க பாவ மன்னிப்புக்குள் ஜனங்களை நடத்திட்டீங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஒரு நிலைமையில மோசமாய் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாய் விடுதலை அடைவார்கள். இதை நீங்க தெளிவா செய்யணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நோக்கமே இதில்தான் இருக்கிறது. சரி, இது இம்மைக்குரிய காரியம். இம்மையிலே ஒரு விடுதலையை பெற்று அதை காப்பாற்றி கொண்டதுக்கு இதான் வழி. அடுத்தது இந்த மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் அடுத்தது எப்படி செயல்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஒரு ஆத்மாவை பரலோகத்தில் சேர்க்கிறதற்கும் இதுதான் வழி. மனம் திரும்பினவர்கள், வெறுமனே மனம் திரும்பினவங்க எல்லாருமே பரலோகத்துல நுழைஞ்சிட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து இதுல வந்து நம்ம தப்பு செஞ்சிடறோம், மனம் திரும்பிட்டியா கேட்பாங்க, நீ மனம் திரும்பி இருக்கிறியா, மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறியா, ரைட் அப்படின்னு. மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாம் கரெக்டான ஆட்கள் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து தெய்வம் தெரியும், புரியுதுல, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சில நிறைய சொல்லுவாங்க, நான் எப்பவுமே அவரை தாங்க நினைச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்வாங்க. இவங்க எல்லாம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், நாங்க எப்பவுமே அவர் தாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம்னு வாங்க. இங்கேயும் வருவாங்க, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேற இடத்துல இருப்பாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க, இங்கேயும் இருப்பாங்க, ஒரு எலெக்ஷன் டைம்ல பார்த்தீங்கன்னா கொடி பிடிச்ச ரோட்லையும் அங்கேயும் போயிட்டு இருப்பாங்க, அது ஊர்வலத்தில் இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்து கோயில வந்து ஒரு விழா நடந்துச்சுன்னா அங்கேயும் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க, எல்லா இடத்துக்கும் வருவாங்க. எங்க போனாலும் ஆசீர்வாதம் கிடைக்கும், அதனால எங்க போனாலும் அவங்க இருப்பாங்க. இவங்க கேட்டா ஏங்க சர்ச்சுக்கு வர்றதில்லை, எப்பவுமே அவர் தாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். இவங்க யாருமே பரலோகத்துக்கு வரமாட்டாங்க, சர்ச்சுக்கு தான் வருவாங்க ஆனா பரலோகத்துக்கு வரமாட்டாங்க. நல்லா கவனிக்கணும், மனம் திரும்புதலோடு பாவ மன்னிப்பு ஒரு நபருக்கு வரும்பொழுது மட்டும்தான் அந்த ஆத்மா பரலோகத்திற்கு வந்து சேரும். பாவ மன்னிப்பு என்பது நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் நடந்து விடுகிற காரியம் கிடையாது. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிற விஷயம். அப்பதான் நம்ம பரலோகத்துக்குள்ள நுழைய முடியுமே தவிர இல்லைன்னா பரலோகத்தை நுழைய முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர் தேடுதலின் நோக்கமே அதுதான், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டிய விஷயம். இது என்னைக்கோ ஒரு நாள் நடந்து முடிகிற விஷயம் கிடையாது. இப்ப உங்களுக்கு காட்டுற பாருங்க, நம்ம பரலோகத்துக்குள் நுழைவதற்கு இதெல்லாம் நம்ம வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டிய விஷயம். ஒன்று யோவான் நிருபம் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின நிருபம், முதலாவது நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். அதுல முதல் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு நான் சில வசனங்களை காண்பிக்கிறேன். ஒன்று யோவான் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு ஒரு ஆத்மா போய் சேர்வதற்கு எப்படி இருக்கிறது ரொம்ப தெளிவா இந்த இடத்துல நம் ஆண்டவரை குறித்தும் சொல்லப்படுகிறது. நாம் எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியும் என்பதையும் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமான வேத பகுதி இது. தேவன் ஒளியாயிருக்கிறார். ஃபர்ஸ்ட் சொல்றாரு நம் ஆண்டவர் இப்படிப்பட்டவர், ஒளியானவர், பிரகாசிக்கிறவர். அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர் நூற்றுக்கு நூறு ஒளியானவர். அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் என்பதே கிடையாது. இப்போ அந்த தேவனிடத்தில் நாம் எப்படி இருக்கணும்? இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. அவர்கிட்டே கேட்டோம், உங்ககிட்ட எந்த விதத்தில் இருள் இல்லைன்னு அவரே சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட கேட்டு சொல்றோம். அடுத்து சொல்றாரு நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். இப்ப இந்த உலகத்தில் நாம் அவரை அறிந்திருக்கிறோம் சொல்றோம். இது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக சொல்லப்படுறது. இதுக்கு முன்னால் நான் சொன்னது வந்து ஆண்டவரை அறியாதவர்களுக்கு சேர்த்து சொன்னேன். இப்ப நான் சொல்றது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விசுவாசிகளுக்கு. நம்ம சொல்றோம் நான் தேவனை அறிந்திருக்கிறேன், நான் சபைக்கு போறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், சர்ச்சுக்கு போறேன், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறேன், எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம். இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு நான் தேவனை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்ற, நீ எதுல நடக்கிற? வெளிச்சத்துல நடக்கிறதா இல்ல இருட்டில் நடந்திருக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். அவர் ஒளியா இருக்கிறார், அவர்கிட்ட இருட்டே கிடையாது. ஆனா உங்ககிட்ட கொஞ்சமாவது இருட்டு இருக்குது, கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, கொஞ்சம் இருட்டு இருக்குது அப்படின்னா நீ பொய் சொல்ற அப்படிங்கிறார் ஆண்டவர். தேவனிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை, 100% அவர் வந்து வெளிச்சமா இருக்கிறார். அப்ப உங்ககிட்ட கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, கொஞ்சம் இருள் இருக்கு அப்படின்னு நீ சொன்னியானால் நீ பொய் சொல்ற அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. கவனிக்கணும், நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அது அவரோடு வாழ்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்காக தான் சொல்லப்படுது. ஏன் அவர் ஒளியா இருக்கிறான் சொல்லப்படுது? ஏன் அவரிடத்தில் எவ்வளவு வேண்டும் இருள் இல்லை? நாமும் இருளற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அப்ப அது சாத்தியமா? இருளில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு சாத்தியமா? முடியும். அதுக்கு ஃபார்முலா இருக்கு. நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த காரியத்தை இதே யோவான் தன்னுடைய சுபிசேஷத்திலே அவர் வந்து சொல்றார். இது வந்து நிருபம், அவர் எழுதுன நிருபம். இதே யோவான் தன்னுடைய நிருபத்தை, தன்னுடைய சுபிசேஷத்தை எழுதும்போது என்ன எழுதுறாரு பாருங்க. யோவான் எழுதின சுபிசேஷம் முதல் அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். இந்த முதல் அதிகாரத்திலே நான் 4வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த வெளிச்சம் வந்து இருளில் பிரகாசிக்கிறது, இருள் அந்த ஒளியை பற்றி கொள்ளவில்லை. ஆனா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். 9வது வசனத்தை வாசிக்கிறேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இப்ப நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. இருள் அந்த ஒளியை பற்றி கொள்ள முடியல, அந்த ஒளிதான் இருளை மேற்கொண்டது. இருள் அந்த ஒளியை மேற்கொள்ளல, இந்த ஒளிதான் இருளை மேற்கொண்டது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பிரகாசம் பாவத்தை மேற்கொள்ளுமே தவிர பாவம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை ஒருபோது மேற்கொள்ள முடியாது. புரிதுங்களா? எது எதை ஜெயிக்குது நீங்க எல்லாம் பார்க்கணும். பாவத்தினால் ஒரு தேவ பிள்ளை ஜெயிக்கப்படக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு நீங்கள் பாவத்தை ஜெயிக்கணுமே தவிர பாவம் உங்களை ஜெயிக்க கூடாது. ஏன்னா ஒளி வந்து இருளை மேற்கொள்ளுமே தவிர இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ளவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நல்லா கவனிக்கிறோம், நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிற மெத்தட் இதுதான். நீங்கள் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை வைத்து பாவத்தை, இருளை மேற்கொள்ளணும். பாவம் தேவ பிள்ளை ஒருபோதும் மேற்கொள்ளக்கூடாது. இதை சொல்லிட்டு நம்ம நிருபத்துக்குள் திருப்பி போயிடுவோம். இங்க பார்க்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. யாரா வேணாலும் இருக்கலாம், எந்த மனுஷனையும் இந்த ஒளியால் பிரகாசிக்க பண்ண முடியும். நான் சொல்றேன், உங்க லைஃப்ல நீங்க ஒரு டோட்டல் ஃபெயிலியரா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், உங்க லைஃப்ல நீங்க வந்து ஒரு தோற்று போன மனுஷரா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். படிப்பில் தோற்று போனவங்களா இருக்கலாம், திறமை இல்லாமல் இருக்கலாம், பெரிய தாளந்து இல்லாமல் இருக்கலாம், அறிவு குறைவாக இருக்கலாம். நிறைய பேர் உன்னை முட்டாளங்களை சொல்லியிருக்கலாம், உனக்கு என்ன அறிவு இருக்கான்னு எத்தனை பேர் திட்டியிருக்கலாம், நீ எதுக்குமே லாய்க்கலன்னு சொல்லியிருக்கலாம், நீ பிரயோஜனம் இல்லை, நீ எல்லாம் என்னது பண்ண போற, என்னது உலகத்தில் சாதிக்க போறேன்னு சொல்லியிருக்கலாம். இப்படியெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க. நானும் நிறைய வாங்கியிருக்கேன், அதான் தைரியமாக சொல்கிறேன், நானும் எக்கச்சக்கமாக வாங்கியிருக்கிறேன். ஒரு நாள் ஒரு டீச்சர் என்ன சொன்னார், உனக்கு மூளை இல்லாமல் மூளை இருக்குது, ஆனால் நீ அதை யூஸ் பண்ணாததுனால துருப்பிடிச்சு போயிடுச்சுனார் ஒருத்தர் என்னை பார்த்து. முன்னால் ரட்சிக்க போகிறதுக்கு முன்னாள் படிக்கும்போது, உனக்கு மூளை இல்லாமல் இருக்குது, ஆனால் நீ அதை யூஸ் பண்ணாமல் துருப்பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னார் ஒருத்தர் ஒரு டீச்சர் என்ன. அது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அதை மறக்க முடியாது. இப்படியெல்லாம் நானும் நிறைய வாங்கியிருக்கிறேன், பேரெலாம் வாங்கியிருக்கிறேன். அதனால நம்ம லைஃப்ல வந்து நம்ம வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும், நிறைய தோல்விகள் இருக்கும். அந்த தோல்விகள் மூலமா நிறைய பேர் அவமதிச்சிருப்பாங்க, கேவலப்படுத்தியிருப்பாங்க, மட்டம் தட்டியிருப்பாங்க, நீ எதுக்குமே லாய்க்கலன்னு சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு மட்டமா பேசி உங்களை உதாசீனப்படுத்தணும், அவ்வளவு உதாசீனம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மை பொய் கிடையாது. நீங்க அதை திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது நியாயமா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நீங்க வந்து மற்ற எல்லாருக்கு முன்னால் நீங்க தான் கேவலமா இருந்திருப்பீங்க. மற்றவங்க எல்லாரும் உங்களை விட சுத்தி இருக்க ரொம்ப ஷைன் பண்ணியிருப்பாங்க, நீங்க ஷைன் பண்ணியிருக்க மாட்டீங்க. மற்றவங்க எல்லாம் திறமையை காமிச்சு திறமை உள்ளவர்களை நிரூபிச்சிருப்பாங்க, நீங்க நிரூபிக்காத ஒரு நபராக இருந்திருப்பீங்க. அதனால வந்து அவங்க பேசுறதுல வந்து அது பொய் கிடையாது. நான் இன்னைக்கு சொல்ல அந்த டீச்சர் சொன்னாருன்னு சொன்னாலும் அது அவரை நான் வருத்தம் கிடையாது. எனக்கு என்ன சொல்றேன், அவர் சொன்னார்னு சொன்னேன், ஆனால் அவர் சொன்னதுல வந்து நியாயம் இருந்ததுன்னு நானே ஒத்துக்கிறேன். அவர் அப்படி சொன்னதுல நியாயம் இருந்தது, அது உண்மை கிடையாது. அதுல வந்து அவர் வந்து என்னை வந்து வேணும்னு இன்சல்ட் பண்ணல, அவர் சொன்னதுல நியாயம் இருந்துச்சு, அதை நான் ஒத்துக்கத்தான் ஆகணும். இப்படிதான் நம்ம லைஃப்ல நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும், தோல்வி தோல்வி தோல்வி, எத்தனையோ காரிய தோல்வி. திறமை இல்லை, ஞானம் இல்லை, அறிவில்லை, சாதுரியம் இல்லை, எதுக்குமே நம்ம லாய்க்கில்ல. ஆனா ஒண்ணு சொல்றேன், வாழ்க்கையில நீங்க அத்தனையிலேயே தோத்து போயிருந்தாலும் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் உங்களால கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. ஆமென். வாழ்க்கையில எல்லாத்திலையுமே நீங்க தோத்து போனாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் நீங்க ஜெயிப்பீங்க. நான் தைரியமா சொல்லுவேன், என் வாழ்க்கையில எல்லாத்திலையும் தோத்து போனவன், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் நான் ஜெயிச்சுட்டே இருக்கிறேன். கடைசி வரைக்கும் 37 வருஷத்துக்கு மேல நான் ஜெயிச்சுட்டே இருக்கிறேன். 37 வருஷம் பிசாசனை ஒருபோதும் ஜெயிக்க முடியவில்லை. ஆனா வாழ்க்கையில மற்ற காரியத்தில் எக்கச்சக்கமா நான் தோத்துருக்கிறேன். வெற்றியை விட தோல்விதான் நான் நிறைய சந்திச்சிருக்கிறேன். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் இன்னைக்கு வரைக்கும் பிசாசனை ஜெயிக்க ஆண்டவர் ஒருபோதும் விட்டு கொடுத்தது கிடையாது. இப்ப 38வது வருஷத்துல இருக்கிற இத்தனை வருஷம் தொடர்ந்து நான் ஜெயிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறார், கடைசி வரைக்கும் ஜெயிக்க வைப்பார். இது ஏன் சொல்றேன் தெரியுமா? வேதத்தை வைத்து மட்டுமல்ல, என் வாழ்க்கையை வச்சு நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறவர். உங்க வாழ்க்கையில் எல்லாத்துலயும் நீங்க ஃபெயிலியர் ஆனாலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து இருளை ஜெயிக்கிறவர். இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ள முடியாது. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷன்னா என்ன அர்த்தம்? நீங்க அடிமட்டமான முட்டாளா இருக்கலாம், படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், திறமை இல்லாம இருக்கலாம், ஞானம் இல்லாம இருக்கலாம், அறிவு இல்லாம இருக்கலாம், எதுவுமே இல்லாத ஆளா இருக்கலாம். நீங்க எந்த மனுஷன்னா நீங்க லோயஸ்ட் கேட்டகரியில் இருக்கலாம், புரியுது, அடிமட்டமான ஒரு ஆளா இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு அடிமட்டமான ஒரு ஆளா இருந்தாலும், எல்லாத்திலையும் கேவலப்படுத்தப்பட்ட ஒரு நபரா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற வெளிச்சத்தில் நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிப்பீங்க. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன். அவர் மனம் திரும்புதலை மட்டுமல்ல, பாவ மன்னிப்பை நமக்கு கொடுக்கும் போது அந்த பாவ மன்னிப்பு நம்முடைய லைஃப்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பிரகாசத்தை கொடுத்து விட்டது. இந்த பிரகாசத்தை இருள் மேற்கொள்ள முடியாது, பிசாசு ஜெயிக்க முடியாது, பாவம் ஜெயிக்க முடியாது. நாம ஜெயிப்போம், பாவத்தை ஜெயிப்போம், பிசாசை ஜெயிப்போம். இந்த உலகத்தில் எத்தனை வருஷமும் ஆண்டவர் நம்மை வைத்திருந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம ஜெயிச்சுட்டே இருப்போம். ஏன்னா நமக்குள் இருக்கிறவர் எந்த இருளையும் மேற்கொள்ளக்கூடிய பிரகாசிக்கிற ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அதனாலதான் இந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்றாரு, உங்களையும் பிரகாசிக்க பண்றார். ஆமேன். எந்த மனுஷனையும் அவரால் பிரகாசிக்க முடியும். இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், எதுவுமே உங்கள்கிட்ட இல்லைனாலும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க பிரகாசிப்பீங்க. எப்ப தெரியுமா? இந்த ஒளியை நீங்க தாங்க பிடிச்சுக்கணும். இப்ப இந்த ஒளி உங்க லைஃப்ல வந்து எப்படி உங்களை ஜெயிக்க வைக்குது அப்படின்னா, இதுலதான் பாவ மன்னிப்பு நிச்சயம், அதுதான் அந்த பாவ மன்னிப்பு இதெல்லாம் சேர்ந்து வருது. அதைதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப மறுபடியும் ஒளியோவா நிறுவத்துக்கே போயிடுவோம். அவரோடு 6வது வசனம், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அப்ப அந்த ஒளி நடத்தல் எப்படி வரணும்? அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எப்படி? நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர், அதாவது இயேசு கிறிஸ்து, உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இப்போ இந்த பாவ மன்னிப்பு நம்ம லைஃப் லாங் தொடரணும். நீங்க அந்த வெளிச்சத்திலேயே இருக்கணும். பாவத்தை ஜெயிச்சுட்டே இருக்கணும். பிசாசு ஜெயிச்சுட்டே இருக்கணும். லைஃப்ல பிரகாசிச்சுட்டே இருக்கணும். அப்படின்னா ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒளியின் இடத்துல ஐக்கியமாயிட்டே இருக்கணும். சில நேரத்தில் சில பாவங்கள் வந்து உங்களை மேற்கொண்டது போல வரும். அப்ப நம்ம வந்து எங்களோட பாவம் கிடையாது நம்ம சொல்லக்கூடாது. நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த ஒளியின் இடத்தில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஒரு சின்ன குறை வந்தாலும் உடனே இயேசுவே, உடைய ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும், உடைய நாமத்தினால் எனக்கு மன்னியும் என்று சொல்லி நீங்க உண்மையாய் அறிக்கையிடும் பொழுது அந்த இடத்தில் நம்முடைய பாவங்களை கர்த்தர் நமக்கு மன்னிக்கிறார். இருளை, நம்ம இடத்துல கொஞ்சம் மேற்கொள்ள வந்த அந்த இருளை இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் மேற்கொண்டு விடுகிறது. இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. நம்ம கிட்ட வருகிறதான அந்த இருளை இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வெளிச்சம் மீண்டும் அந்த இருளை போக்கி நம்மை பிரகாசிக்க பண்ணிவிடும். தோத்தே போக மாட்டீங்க. இதை தோத்து போகாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? உடனுக்குடன் மனம் திரும்புதல், உடனுக்குடன் பாவறிக்கை பண்ணுதல், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து, அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். அப்போ ஒவ்வொரு நாளிலும் நாம் மனம் திரும்பணும். ஒவ்வொரு நாளிலும் பாவ மன்னிப்பை பெறணும். ரட்சிக்கப்பட்ட நாளில் தொடங்கினதிலிருந்து வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் நம்ம வாழ்க்கையிலே அனுதினமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி இருந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களை யாராலும் அசைக்க முடியாது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி கொண்டே இருப்பார். எதுவுமே உங்களை ஒருபோதும் மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் கூட இருந்து உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவதற்காகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலின் நோக்கமே மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். மீண்டும் அந்த தலைப்பு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 5 அதிகாரத்தை திரும்பவும் எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் நான் வாசிக்கிறேன். 30 வசனத்திலிருந்து, நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி, மரித்த இயேசு கிறிஸ்துவை நம் பிதாக்களின் தேவன் எழுப்பினார். எழுப்பி, மரித்தோரில் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளும்படியாக இயேசு கிறிஸ்துவை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினால் உயர்த்தி இருக்கிறார். நல்ல கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நோக்கமே நமக்கு பாவ மன்னிப்பு, நமக்கு மனம் திரும்புதல். இதை கொடுப்பதற்காக ஒவ்வொரு நாளிலும் நீங்க நம்ம மனம் திரும்பிட்டே இருக்கணும். ஒரு சின்ன குறை வந்தாலும் உடனே மனம் திரும்பணும், உடனே பாவரிக்கை பண்ணி பாவ மன்னிப்பு பெறணும். இதை நீங்கள் தொடர்ந்து கொண்டிருங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை மகிமையாய் பிரகாசிக்க பண்ணி பரலோகத்திலே சேர்ப்பார். நம்ம சந்திக்கிற ஜனங்கள் யாருக்குமே வெறும் மனம் திரும்புதலை சொல்லாதீங்க. உன் பாவம் மன்னிக்கப்படணும், பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று அதை வலியுறுத்தி சொல்லுங்கள். ஒருவனுக்கு பாவம் மன்னிக்கப்படும் போதுதான் அவன் ஆண்டவருடைய பாதுகாப்புகள் வருகிறான். பாவம் மன்னிக்கப்படும் போதுதான் அவன் இந்த உலகத்தை ஜெயிக்கிறான். பாவம் மன்னிக்கப்படும் போது மாத்திரம்தான் அவன் பரலோகத்திற்கு அவன் தகுதி அடைகிறான். அதனாலதான் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது. அதற்காகவே அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார். இந்த இயேசுவோடு எப்பொழுது நாம் ஐக்கியமாயிருப்போம், இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு பரலோகத்தில் கர்த்தருக்கு முன்பாக நாம் காணப்படுவோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நமக்கு நடுவில் அவர் இருக்கிறார். அவருடைய சமூகம் நமக்கு நடுவில் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு நடுவில் அவர் இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து நமக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து அவர் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஏன் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால், இஸ்ரவேலுக்கு மனந்திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் கொடுக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு மனந்திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் கொடுக்கும்படி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு மனந்திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் கொடுக்கும்படித்தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சம்பவித்தது. நம்ம மனந்திரும்புறோம், அதே நேரத்தில் பாவ மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒரு பிரச்சனையுள்ள ஒரு நபரை நம்ம சந்திக்கிறோம், அந்த நபருக்கு நம்ம வெறும் மனந்திரும்புதலை மட்டும் பேசி பிரயோஜனம் இல்லை, பாவம் மன்னிக்கப்படுவதற்காக நம்ம சொல்லணும். வெறும் மனந்திரும்புதல் அவர்களை கர்த்தரோடு ஐக்கியப்படுத்தாது. மனந்திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் சேரும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர்கள் இந்த உலகத்தில் பாதுகாப்பை அடைகிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் பாதுகாப்பை அடைவது மாத்திரம் அல்ல, பரலோகத்திற்கும் அவர்கள் தகுதி அடைகிறார்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் நமக்கு எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நோக்கம் மனந்திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் கொடுப்பதற்காக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் ஊழியம் செய்த பொழுது மனந்திரும்புதலை பிரசங்கித்தார், பாவங்களை நேரடியாய் மன்னித்தார், ரெண்டையுமே செய்தார். மனதிரும்புதலை பிரசங்கித்தவர் பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல் வருகிற மனுஷரை பார்க்கும்போது அவங்க பாவத்தை மன்னிச்சார். மகனே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். சீஷர்களுக்கு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சொன்னார், நீங்கள் மனந்திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டிய கிறிஸ்து சொன்னார். மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும். தேவ பிள்ளைகளே, இந்த மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தொடர வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது, தொடர வேண்டிய ஒன்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க மனந்திரும்பி இருக்கிறீங்க, பாவ மன்னிப்பையும் ஒவ்வொரு நாளிலும் நம்ம பெறணும். சின்ன தவறு வந்தாலும் உடனே மனந்திரும்பணும், உடனே அதற்காக பாவ மன்னிப்பை பெறணும். இப்படி இருந்தாதான் இந்த உலகத்தில் ஆண்டவரோடு இணைந்து ஒளியிலே நடந்து அவர் ஒளியா இருக்கிறதுனாலே அவரிடத்துல நாம் போய் சேர முடியும். இந்த உலகத்தில் அவரோடு கூட நாம் நடப்பதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. உங்களிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார், நீங்களும் நானும் அந்த ஒளியிலே நடக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன், உங்க வாழ்க்கையில் நீங்க எதுல நீங்க ஃபெயிலியரா இருக்கலாம், வாழ்க்கையில் எல்லாத்திலையுமே நீங்க ஃபெயிலியரா இருக்கலாம், கவலைப்படாதீங்க. ஆனால் உங்க வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை சக்சஸ்ஃபுல்லா நடத்துவார். நீங்க மத்ததுல தோத்து போயிட்டீங்கன்றதுனால ஆவிக்குரிய வாழ்க்கையில தோத்துருவீங்க நினைக்கவே நினைக்காதீங்க, கிடையாது. உங்களை ஜெயிக்க வைக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க தோத்து போக மாட்டீங்க. இருளானது அதை பற்றி கொள்வதில்லை, அந்த வெளிச்சம் தான், அந்த ஒளிதான் இருளை மேற்கொள்ளுமே தவிர இருள் ஒளியை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. பாவம் கிறிஸ்துவை மேற்கொள்வதில்லை, கிறிஸ்துதான் பாவத்தை மேற்கொள்ளுகிறவர். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். நம்மை கடைசி வரைக்கும் அவர் காப்பாற்றுவார், நிற்க பண்ணுவார், பயன்படுத்துவார். நம்மை கடைசி வரைக்கும் மகிமையோடு நம்முடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் காத்துக் கொள்வார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அந்த ஒளியிலே நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்ப ஆண்டவரே, நான் ஒரு சின்ன தவறு வந்தாலும் உடனே நான் மனந்திரும்புகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. உடனே நான் பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்டு பாவ அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுத்து உம்மோடு ஐக்கியப்படுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. என்னுடைய மனசாட்சி கூர்மையா இருக்க வேண்டும், என்னுடைய மனசாட்சி தூய்மையா இருக்க வேண்டும், என் மனசாட்சி சரியா இருக்கணப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. சோத்திரம், 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 தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரோடு சேர்ந்து நடக்கிறவர்களாயிருங்கள். நீங்கள் ஒளியிலே நடக்க வேண்டும், அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஸ்தோத்திரம். நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். மனம் திரும்புவோம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஒவ்வொரு நாளிலும் பெற்றுக்கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளிலும் பாவறிக்கை செய்து ஆண்டவரோடு இருக்கிற உறவை எப்பொழுதும் ஜாக்கிரதையோடு பாதுகாத்துக் கொள்ளுவோம். ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மகா பரிசுத்த பிள்ளைகள் அருமையான பிதாவே, இந்த நேரத்தில் அம்மாப்பா லைவ் ஸ்ட்ரீம்ல இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் நடுவிலும் அங்கங்கே வீடுகளிலும் ஆண்டவரே உம்முடைய பந்தை ஆசரிக்கப்பட்டதான் இந்த நேரத்தில் ஆண்டவராகி கர்த்தர் ஒவ்வொரு இடத்திலும் உம்முடைய பிள்ளைகளின் நடுவிலே மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஓய்வு நாள் தோறும் வீடுகள் தோறும் வாரத்தின் முதலாவது நாளிலே அப்பம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தையின்படி இன்றைக்கும் வீடுகள் தோறும் அப்பம் பெற்கப்பட்டிருக்கிறது. தேவரீர் அதை நீங்கள் சுகந்த வாசனையாய் அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகளின் மேலுடைய கிருபை இருக்கட்டும். காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க அப்பா. எல்லாவற்றையும் கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நேர்த்தியாய் நடத்தி ஆண்டவரே சீக்கிரத்தில் தேசத்தில் ஒரு பெரிய விடுதலை மாற்றத்தை ஏற்படுத்தி பெரும் திரள் கூட்டமாக நாங்கள் கூடிமை ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய பந்தி ஆசரிக்க தொடர்ந்து எங்களுக்கு கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க, நன்மையும் கிருபையும் தொடரட்டும். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல விவகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பேசலாம்.